ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சங்கர்ப்ப நிராகரம். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஆர்த்து உரை உயிர்ப்பியனின் உரை பிரமாணம் இறை பிரமேயம் நீ பிரமாதா மின் பிரமிதி என நால்வகை உள்ளது. சொல்லுகிற பொழுது நால்விதமான பகுதிகள் உண்டு. நாம் இப்ப சாப்பிடும்னா சாப்பிடுகிற நாம், சாப்பிடுகிற பொருள், அது தருகிற வைட்டமின் என்ற பயன், அது சாப்பிடுவதற்குரிய வழிவகை, இதெல்லாம் ஒரு உணவு முறையா இல்லையா? இதுக்காக மருந்துல இன்னென்ன கலந்துருக்கு, இது சாப்பிட்டா என்ன பயன், அப்படின்னு எப்படி சாப்பிடணும் அப்படின்னு ஏன் எழுதி வைக்கிறான்? இந்த மருந்தை பயன்படுத்துவதற்கு கூட ஒரு கண்டிஷன்ஸ் உண்டு. இந்த மருந்தில் என்னென்ன பொருள்கள் கலந்திருக்கிறது அதுக்கு ஒரு பட்டியல் போடுறான். இந்த மருந்து கண்டுபிடிக்கப்பட்டதனுடைய காலம், அதாவது சேர்க்க உருவாக்கப்பெற்றதனுடைய காலத்தை போடுறான். கெடலை கெடாது, அந்த காலத்துக்குள் சாப்பிட்டா கெடாது. அதன் பிறகு எப்படி சாப்பிட வேண்டும், இதை குளிர்ந்த இடத்தில் வைத்துக் கொண்டு சாப்பிட வேண்டும், கூல் இடத்தில் வைக்கிறது. அப்ப எந்த இடத்தில் வைத்துக் கொண்டு சாப்பிட வேண்டும் என்னையா, ஒரு சாப்பாட்டுக்கே இந்த ஒரு நாளவையை காட்டான்னு சொன்னா இறைவனுடைய அந்த வேதத்தை கேட்பதற்கு என்னன்னா பிரமாணம், வேதம் உரை பிரமாணம், வேதம் பிரமாணமாக இருக்கு. இறை பிரமேயம், அவன் தான் நேயம். இறை பிரமேயம், பிரமேயம் என்றால் இறைவன் நேயம் என்பது பொருள். இறை பிரமேயம், அந்த பிரமாணத்தை தந்தவன் என்பது பொருள். பிரமேயம், நீ பிரமாதா, அதை கேட்கிறவனி, வேதத்தை கேட்கிறவனி, நீ பிரமிதி, உன்னுடைய வேதத்தை கேட்டதால் உனக்கு அறிவு விளங்கிற்று. அறிவு இருக்கிறது, பால் இருக்கிறது. பாலை சுட வச்சால்தான் சுவை காண முடியுமே தவிர, பால் வெறும் பாலாக சாப்பிட்டால் சுவை தெரியாது. அந்த சுவை தெரிந்தது தன்று மட்டும்தான். உனக்கு சுவை தெரியணும்னா பசும்பால வெட்டுப்பால காட்டாம குடிச்சா சுவை தெரியாது. கன்றுக்கு தெரிகிற அறிவு கூட நமக்கு இல்லைங்க, நாம என்னோ பெரிய மனுஷன் சொல்லுகிறோம். மனிதன் தான் மானிட பிறவிதான் உயர்ந்தது, என்ன மண்ணாங்கட்டி. அந்தந்த உயிரினங்களுக்கு இருக்கிற சிறப்பு கூட மனிதனுக்கு இல்லை. கால்நடைகள் நடந்தா பாதை உண்டாகாது. ஒரு 100 மாடு போனா அந்த இடத்துல புல்லு மேஞ்சிட்டு போனா கூட பேஞ்ச முடியும். நம்மால் யாத்திரை பரப்பு 100 பேர் போனான்னா அவன் கால் போட்டு புல்லு கூட முளைக்காம பாதையாய், அவ்வளவு புண்ணிய ஆத்மாக்கள் நாம் இல்லைங்களா? கால்நடை போன அது பாதை ஆகாது. நாம வந்து பள்ளி யாத்திரைக்கு போறதுன்னு சொல்லி ரோட்ல போகாம கல்லு ரோட்ல தார ஊற்றி வச்சிருக்காரு, குறுக்கி நடந்து போவான். அடுத்த பேர் 100 பேர் போனதுக்கப்புறம் 105 பேர் போது அதுவே ஒரு பாவம், இந்த வழியாட்டாப்பா எல்லாரும் போயிருக்காரு, அவனும் போவான், பாதையே உண்டாக்கிடுவான். அவன் 100 பேரு காலு 200 அடி பட்டதே ஒரு பாதை உருவாகு. ஒரு கண்டு திருக்கிற சுருசி கூட நமக்கு இல்லை, நாம் காட்டினாத்தான் பால் குறிச்சு. அருமையாதுக்கிறான், நீ பிரமாதா நீ பிரமிதி, உனக்கு அறிவு வரும் வேதத்தை படிப்பதால். வேத பிரமாணம், வேதத்தை சொல்லுவரும் பிரமாணம். நீ எப்படிப்பட்டவன் பிரமாதா, உன்னிடத்தில் வருகிற பிரமிதி. பிரமிதி என்பது அறிவு. அதெல்லாம் மட தத்துவம். நால்வகை உளது, உனது ஏகம் நன்கு அன்றே. எனவே உன்னுடைய ஏகம் என்பது இந்த வேதத்தினாலே அடிபட்டு போச்சு. ஏன்னா நீ வேதம் தானே தோன்றியது என்கிறாய். நாங்கள் என்ன சொல்கிறோம், வேதம் இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டது, அவன் தானே தோன்றுகிறவன், ஆதலால் அந்த பெயர் வேதத்துக்கு ஏற்பட்டது. சரி, நற்பிரமாணம் இப்போது ஒன்று என்றால் உன்னுடைய பிரமாணம் வேதம் உனக்கே துணை செய்யாது. அப்பிரமேயம் அது இயல்பு என்றே, அந்த இறைவனும் நீ சொல்லுகிறது போல மற்ற வடிவங்களாக அவன் மாறுவது இல்லை. நற்பிரமாணம் இப்போது ஒன்று என்றால், உன்னுடைய பிரமாணம் ஒன்று என்று கூற இல்லை, ஒன்று என்பது அவனுடைய தனி தத்துவத்தை குறிப்பிடுகிறது. அவன் எந்தவித கலப்பும் மற்றவன் என்ற தத்துவத்தை குறிப்பிடுகிறதே தவிர, ஒன்று என்பது அவன் ஒருவன் தான், என்பது அல்ல. ஒன்றென்றால் அப்பிரமேயமும் அதன் இயல்பு அன்றே. பிரமேயம் கடவுளினுடைய தன்மையும் பிரமேயம் கடவுளுடைய தன்மையும் அது அன்று. என்ன அது அன்று? மற்ற பொருளாக காட்சி தருகிறது என்பது இல்லை. அப்பா ஒரு வழியா முதல் பாயிண்ட்க்கு கருத்தை முடிச்சிட்டேன். இரண்டாவது கருத்து நம்ம என்ன சொல்லியிருக்கிறான்? தனக்குத்தானே தன்னுடைய பெருமையை அறியாதவன் என்பதற்கு கரும்பின் சுவையை கரும்பு அறியாதது போல. அத முதல்ல ஒன்னால டப்புனு மறுக்கிறார். கரும்பின் சுவை கரும்பு தன்னை அறியாது என்று சொன்னால் கரும்பு ஜடப்பொருள். அந்த ஜடப்பொருளை உயிர்பொருளாக இருக்கிற, அதாவது அறிவு பொருளாக இருக்கக்கூடிய கடவுளுக்கு நீ சொல்லுவது பொருத்தம் என்று. அதைத்தான் சொல்ற அறிவுக்குவமை அசத்தான், அறிவுக்குவமை அசத்தான், ஜடப்பொருளா அறியக்கூடிய பொருளையா நீ சொல்ற? எனவே சொல்ற கண்ணல் சுவையில் அந்நியம் இல்லாததால் இனிமை தோன்றா தன்மைக்கு என்றனை. எப்படி இறைவன் தன்னைத்தானே அறிந்து கொள்ளாதிருக்கிறார் என்பதற்கு கரும்ப சொன்ன என்றனை. அறிவிற்குமே அசத்தம் கேள்விப்பா. அறிவுடைய பொருளுக்கு போய் அசத்து என்ற கரும்பை ஏன் சொல்லுகிறாய்? கரும்பு தன்னிலை அறியாது போல இறைவன் தன்னிலை அறியாது என்று சொல்லாது. இதெல்லாம் நாம பின்னணி மறுத்தா ஒருமுறை ஒருத்தமே மறுத்துவான். மறுக்கணுங்கிறதா மறுக்கிற அசத்தம். கட்டி பிரிவித்து ஒட்டினும் பேரு அது உராதே. சரி, தன்னிலமே அறாதுன்னு சொல்லியில்ல. இப்ப கட்டியா அந்த சாரை எடுத்து கட்டியா கேட்ட. இப்ப கரும்பு சட்டை கிடக்கு. இந்த கரும்பு சட்டைக்கு பக்கத்துல இந்த வெள்ளக்கட்டியை வச்சோன்னு ஆக பிரிந்து போன என்னுடைய இனிப்பு வந்து விட்டது என்று முகிழ்ச்சி அடையுமா? தன்னுடைய உணராதுன்னா அப்ப இதை உணருமா? பிறகு தன்னுடைய நிலைமை உணராது. ரைட், ஓகே. சார தன தெரியாது. இப்ப சாரு என்னவாயிருக்கு? பெரிது பொருளாக நீ உன் சொன்னபடி கடவுள் ஆதுவாக ஆவாய். அப்ப சாரு கட்டியா ஆவாய். இப்ப கட்டி வந்த உடனே தனக்குரிய பெருமை வந்து விட்டது என்று கரும்பு நினைக்குமா? அப்ப கடவுள் தன்னை அறியவில்லை, தன்னால் அறியப்பட்ட பொருளாதாவது அறிவானானா? அதுக்கும் அறியாது. அப்ப அறிவற்ற பொருளாக எப்படி தத்துவார்த்தங்களை தர்க்கங்களை எப்படி நாம் மறுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பர். எனவேதான் அறிவித்த கட்டி பிரிவித்து உட்டினும் பேர் அது உராதே. பேரு அது உராதுன்னா அப்ப தன்னைத்தானே உணராதுன்னு அர்த்தம். அப்ப தன்னைத்தான் உணராது என்றால் இப்ப இது மட்டும் உணருமா? அப்ப இதுவும் உணராது. அப்ப ஒண்ணுமே அறிவில்லைன்னு அர்த்தம். உராதே. தற்பர விரிவு பொற்பனிதாகுமெனில் செய்வோரின்றி செய்வினையின்மையின். நீ என்ன சொன்ன? ஒன்றிலிருந்து பல பொருள் தோன்றுவதற்கு ஒரு தங்கத்தில் இருந்து சங்கிலி அதெல்லாம் தேவை அப்படின்னு. அப்ப தங்கத்திலிருந்து அதுவா சங்கிலி வந்துருமா? ஒரு தட்ட ஆசாரி வேண்டாமா? வேணும்ல. அந்த ஒரு காலத்துல பொண்ணை செய்யக்கூடிய ஆசாரியா இருந்தோம். தங்கம் வச்சிருந்தா வீட்டுல கொள்ளையடிக்கிறான்னு தினசரி வருது பத்திரிக்கையில. பிரிச்சு எடுத்துட்டு போகல, வீட்டுல இருக்க பொண்டாட்டி தீட்டு போகல, வேற எதையும் அவன் தூக்க மாட்டேங்கிறான். அது தூக்கினாலும் மற்றது கிடைக்கும். ஆனா தங்கம் இருக்கான்னு நினைச்சு தங்கத்தை பாக்குறதும் கேஷ பாக்குறதுலாம் வரலாம். வேற எந்த பொருள் எடுக்கிறது? அதனால எங்க வீட்டுல நான் கதவெல்லாம் வீரோ கதவெல்லாம் பூட்டுறது. ஏன்னா எப்படியும் வந்தாலும் உடைக்கிற முன்னாடிதான் வருவேன். உள்ள இருக்கிற பொருளை உடைப்பேன், உடைச்சுதான் எடுப்பேன். பொருள் போனதும் இல்லாம இந்த அல்மாரா பீரோவெல்லாம் மறுபடியும் ரிப்பேர் பண்றது நமக்கு செலவு வேற. இது பூட்டவே வேண்டாம், சாவியை அதுலேயே வச்சு வந்தவன் வந்துட்டேன் எடுத்துட்டு போகாம இருவானா? நம்மள குத்தியாவது எடுத்துட்டு போவேன். அவன் எடுத்துட்டு போறது 1 லட்சம் ஒன்றும் எத்தாப்பா, என்கிட்ட இருக்கிறது 10 கிலோ தான், இந்த தூக்கிட்டு போ அப்படின்னு கொடுத்துட்டா கவலை இல்லாம இருக்கும். கொடை வள்ளலாக நிற்போம். கொடுக்காம நாம வச்சிருந்தோம்னா நம்மளை குத்தி அந்த அலுவலா உடைச்சு இதெல்லாம் எடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம். அதனால சாவி வச்சு நீ உடைக்காதே, சாவி இருக்கிறது உள்ள இருந்தா எடுத்துட்டு போ. தமிழ் வாக்கிய அமைச்சர் வெறுப்புத்தான் வேணா எடுத்துட்டு போ. அதனால பார்த்து செய்வோர் இன்றி பொற்பணி தகுந்தேனில், செய்வோரின்றி செய்வினை இன்மை. செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, நீ தந்தம் தானே ஆயிடுமா? அப்ப நீ தந்தம்ங்கிறது நீ இறைவன், அது எப்படி ஆயிடுச்சுங்கிறதுக்கு நீ வளையல் ஆயிடுச்சுங்கிற, வளையல் ஆகணும்னு சொன்னா அதுக்கு வளையல் செய்யறதுக்கு ஒருத்தன் வேணுமா வேண்டாமா? அப்ப அவன் வந்துட்டானா, நீ ஏகான்மாவாதி அல்ல, அப்போ இறைவரோட இன்னொருத்தன் தேவை. ஆக இறைவன் வேறொரு பொருளாக தானே மாற முடியாது, அப்ப அவனை மாத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த ஆள் யாரு நீ பதில் சொல்ல முடியாது, ஆதலால் நீ ஏகான்மாவாதி அல்ல. செய்யை செய்பணி ஆகை தன்மணி என்றே, தானே செய்யாதே தன்மணி என்றே. செய்வோர் போல செய்யப்படும் பொருள் முதல் செய்வோரையா செய்யவும்படுமே. ஆனால் ஒரு பொருள் செய்தால் அந்த பொருள் செய்தவனுடைய பண்பாடு அந்த பொருளில் தெரியும். பொன்னாலே செய்யப்பட்ட அணிகலன், இப்ப இருக்கக்கூடிய அணிகலன்லேயே இந்த ஏரியாவில் எந்த நகைக்கடை பெரிய கடை? லலிதா ஜுவல்லர்ஸா? ஏதோ ஒன்று வைக்க, வள்ளியா? வள்ளிமை, வள்ளிமயில். அதுக்கு பார்த்தோன்னே இது அந்த கடையில் செஞ்சதுன்னு சொல்லிக்கலாம். அதுக்குன்னு சில முத்திரைகள், அதுக்குன்னு ஒரு பாணி, அதுக்குன்னு அந்த தங்கத்தினுடைய நிறம். அப்ப ஒரு பொருளை பார்த்தா அது எந்த கடையில செய்ததுன்னு சொல்லிக்கலாம். நம்ம பய சொல்ல, நம்ம சமைச்சு வச்சாங்க அப்பா அம்மா சமையல் மாதிரி வராருப்பாங்க. ஏண்டா அம்மா இல்லாத போது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு காஃபி போட்டு கொண்டாந்து மட்டும் கொடுக்குறேன். பிளஸ் டூ படிக்கிற உனக்கு பரவாயில்ல, அம்மா தூங்குறாளேன்னு சொல்லிட்டு நான் காஃபி போட்டு கொண்டாந்து கொடுத்தா அம்மா போட்ட மாதிரி இல்லைங்க. டிவியில வர்றதா இல்லையா, உன் புருஷனுக்கு காஃபி போட தெரியாது. உன்னை அவன் போட்டு காமிக்கிறான். இந்த மாதிரி அவங்க தோழியினுடைய புருஷன் காஃபிய சுவையோடு போடுவானாங்க. அடப்பாவியடா, நாங்க அடுப்பங்கரியில செய்யறதெல்லாம் டிவியில கொண்டாந்து அவமானப்படுத்தி உன் புருஷனுக்கு காஃபி போட தெரியாது. என்னவோ நல்ல காசு சாப்பிடவும் பிடிக்க மாட்டேங்குது. பொன்மணியாக தன்படி அன்றே செய்வோர் போல செய்யப்படும் பொருள் முதல் செய்வோர் ஏயா செய்யவும் படுமே. எனவே செய்த பொருளில் செய்த பொருள் செய்தவருடைய ஒரு தகுதி தெரியும். அதுபோல செய்யப்படுமே, எனவே அது மாதிரி தெரியலையே. அப்ப செய்யப்படுகிற இறைவன் செய்கிறான் என்று சொன்னால் அவருடைய மூஞ்சியோ அவருடைய அருள் தன்மையோ என திருக்கணும். ஆனா நான் கொடுப்பது வாங்குவது அன்றி கொடுப்பதில்லைன்னு வாழ்கிறேன். நாங்கள் வாங்குவது அன்றி கொடுப்பதில்லை. தவற இன்னொருத்தருக்கு நாங்கள் கொடுத்த வழக்கமே கிடையாது. அதனாலதான் கல்யாணத்துக்கு போக கூட வீட்டுக்காரிய கொடுங்கிறது, ஏன்னா இந்த புழக்கம் பின்னாடி வந்துட போதே. தவறு உள்ளம் தவறுகள், நாங்க எல்லாம் எப்படி வாழ முடியும்? உள்ளம் தவறுகள், உள்ளம் தவறு கல். அப்ப இங்க சொல்ற செய்வோரையா செய்யவும் படுமே. அப்ப இறைவன் தான் இதை செய்கிறான், உருவமாக மாறுகிறது, பிற உருவமாக மாறுகிறான். அப்ப அவனுடைய பாணி கொஞ்சமாவது நம்ம முகத்துல இருக்கணுமா வேண்டாம்? இருக்க மாட்டேங்குது. அப்ப நீ சொல்ற பொருள் தான் அவன் தான் செய்தான் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நல்லா பாத்துக்கப்பா, செய்த பொருளில் செய்வோருடைய திறம் தெரியும். எதுக்காக பைபாஸ்ல தும்போரம் டிகிரி காப்பீங்கிற, அது அந்த ஊர் செங்கல்பட்டு காப்பிதான். கும்பகோணத்துல இருந்தா போட்டுக்கொள்ள வச்ச, ஆனா கும்பகோணத்து காப்பியினுடைய ருசிய இங்க காட்டுறோம். அப்ப காப்பிலேயே கும்பகோணத்துக்கார செய்யற அந்த தூளை போட்டு செஞ்சா கும்பகோணத்தினுடைய சாயல் தெரியும். நீங்க கும்பகோணம் மைசூர் பாதையில மைசூர் இருக்கான்னு பார்க்க கூடாது. மைசூர் பாதை சொல்லுவான், அத மைசூர் இருக்கான்னு பார்க்க. கும்பகோணம் டிகிரி காப்பின்னு எழுதுறான், பைபாஸ் பூரா பாத்தீங்கன்னா கும்பகோணம் டிகிரி காப்பி மட்டும் எழுதுறான். கும்பகோணம் டிகிரி காப்பி மட்டும்தான். ஆக டீ கடைக்கெல்லாம் இப்ப ஒரு பெரிய விளம்பரம் கும்பகோணம் டிகிரி காப்பி. ஆனா அந்த டிகிரி காப்பியை நம்ம பாராட்டோம். இல்லைன்னா திருச்சியிலேருந்து 14 பேர் போன நேபாளத்துக்காக நேபாளத்துக்கு போய் இறந்து போயிருப்பான். 14 பேரும் லாட்ஜில் தங்கியிருந்த லாட்ஜில் டீ என்னன்னு கேட்டாங்களாம். அவன் எக்கச்சக்கமான வேலை சொன்னானா, இது எதுக்கு இதை சாப்பிடுவானேன்னு சொல்லிட்டு வெளியே தீக்கடையில ஒரு டேங்க் மாதிரி வச்சு வச்சிருக்கேன். அங்க சாப்பிடுவது 14 பேர் இறங்கி வந்து சாப்பிட போத நிலநடுக்கம் நடந்துச்சு. அவங்க அங்கேயே சாப்பிட்டுருந்தாங்கன்னா அந்த கட்டணம் இடிஞ்சு விழுந்தபோது 14 பேர் அவுட் ஆயிருப்பான். திருச்சிலேருந்து நேபாளத்துக்கு யாத்திரை போனோம். இறைவன் என்ன பண்ணா, இந்த கஞ்சத்தனத்தை அவளுக்கு ஏற்படுத்தி வெளியே வர வச்சான். இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் இல்ல. ஆக அந்த டிகிரி காப்பி சாப்பிடாம இந்த டிகிரி காப்பி சாப்பிட வந்ததுனால அவங்க டிகிரி பார்த்து முடிஞ்சு வச்சா. மூணாவது கருத்து, ரெண்டாவது கருத்து கரும்பு, மூணாவது கருத்து நகை, இப்ப நாலாவது கருத்து வெள்ளியும் சிப்பி. சிப்பி வெள்ளி போல் தெரிகிறது, சுத்தி வெள்ளியில் தோன்றிட்டு ஆயிரும். சுத்தி வெள்ளியில் தோன்றித்தேனும் சத்து உலகு ஏறும் தாரா, சத்து உலகு ஏறும் தராது. நிலைத்த பொருளாக இருக்கிற உண்டு தடப்பொருளை தராது. அதனால வெள்ளியோ நீ அதுல இருக்கு சிப்பியோ சொன்னீன்னா அதெல்லாம் ஜடப்பொருள், பொதுவான மறுப்பு. அறிவடை பொருளாக இருக்கிற பொருளில் அது தத்து பொருளாக இருக்கிற பொருளில் அசத்து பொருள் தோன்றாது. சத்து உலகு ஏதும் தாராது. தரும் அப்படியே வச்சுக்க, தரும் என்று சொன்னாலும் உலகை மித்தை என சொல்லிட்ட, உலகமானது நிலையானது அல்ல, மித்தைன்னா அழிஞ்சு போகக்கூடியது. நீ உலகமானது மித்தை இல்லைன்னு சொல்லிட்ட, அப்ப இறைவனால் தருகிற பொருளை நாம் இறைவனாக நினைக்காது, மயங்கி அதை வெள்ளி என்று நினைக்கிறோம். அதானே நீ சொல்றது, மயங்கி சிப்பிய வெள்ளின்னு நாம் நினைக்கிறோம். அதனால இறைவன் தந்த உடம்ப இறைவன் நினைக்காம உடம்புன்னு மயங்கி அறியும். உலகம் எல்லாம் மாயை. உன் கருத்துப்படி இறைவன் ஒருவர்னா உள்வொருள், உலகம் எல்லாம் மாயை, மயக்கத்திற்கு உரியது. அப்ப மயக்கத்துக்கு உரியதுன்னா அது அழியும் அர்த்தம். மயக்கத்துக்குரியதுன்னா அது அழியும். ஆனால் இங்க நீ என்ன பண்ற, சுத்தி வெள்ளியில் தோண்டிட்டு ஆயினும் சத்து உலக தராது. தரும் எனில் உலக மித்தை என்று ஓராது உரைத்தனை. முன்னாடி நீ உலகம் அழிஞ்சு போகும்ல, அப்ப உன்னுடைய ஆண்டவன் தான் இங்கே மற்ற பொருளாக பிரதிபலித்திருக்கிறான் என்றால், மற்ற பொருள் அழியும் என்றால் இறைவன் அறியாதவன் எப்படி மற்ற பொருளாக இருந்து அழிவான்? இறைவன் அறியவன் அறியாதவன் ஆயிட்டு அது சத்து பொருளை தரும், சத்து அசத்தை தரும். அசத்து என்பது அழியுமா அழியாதா? அசத்து அழியும். அதனால அது ஜடப்பொருள் என்று சொல்றோம். அப்ப சத்து பொருள் இந்த அசத்து பொருளை தந்தது என்ற அடிப்படையில் வெள்ளி சிப்பி நீ சொன்னால் அந்த அசத்து பொருள் அழியும். ஆனால் உன்னுடைய கூற்று என்ன, இறைவன் தான் அழியாத பொருளாக இருந்து அழியும் பொருளாக காட்சி தருகிறான், அவன் அழிய மாட்டான். ஆனா இந்த அசத்து பொருள் அழியுமே, அசத்து பொருளாக சாமி வந்தாச்சுன்னு சொன்னா அப்ப சாமி அழிவாரே. அதனாலதான் நம்மால் என்ன சொன்னா, உடம்பு அழியுமே தவிர உயிர் அழியாது. உயிர் அழியாது என்பதால் உயிரோடு கலந்திருக்கிற இறைவன் அழிய மாட்டான். ஒரு அடி அடிச்சா சரி தந்தி, ஜெய் நீ எதை கண்ணால பாத்தியோ அது கூட உணர்வு அசத்து. அடுத்தார் ஒரே உன் கண்ணால எதை பார்க்கறியோ அதுல அழிஞ்சு, அதனாலதான் அந்த கண்ணால பார்க்க முடியாது உயிரும் இறைவனும் இருக்கும். ரெண்டையும் பார்த்துட்டோம்னு வச்சுங்க, நம்ம கண்ணே நிச்சயம் அழிஞ்சு. கண்ணு பட்டு நம்மால பார்க்கப்பட்ட பொருளெல்லாம் அழியும். உண்மைதானே, வீட்டுல கண் திருச்சி வைக்கிற மாதிரியா? என்ன அர்த்தம்? சித்தாந்தத்தை நம்ம அறியாமலே வாழ்க்கையில வச்சிருக்கோம். திருச்சி பொம்மை வைக்கிறமா இல்லையா? அந்த கண்ணு பாருங்க, அழகான கண்ணா இருக்கா? இல்ல, நுண்டி கண்ணா இருக்கு. ஏன்னா நல்லா கண்டுபட்டு அழிஞ்சு போகும். இந்த மாதிரி கண்டுபட்டு அழியாது, அதுக்குத்தான் அந்த மாதிரி கண்ணை வைக்கிறேன். எவ்வளவு அழகு பாருங்க வாழ்க்கையில. அப்ப சித்தாந்தம் தெளிவா சொல்லுது, ஆன்மா உன்னுடைய கண்ணு நல்ல கண்ணு பட்டா அதெல்லாம் நொல்லையா போயிடும். நீ நொல்ல கண்ணா இருந்தா அதெல்லாம் நல்லா இருக்கும். எல்லாம் வாழ்க்கை தான், என்ன பண்றது? உலக வித்தை ஓராது உழைத்தலை நிலவும் நீர்மரம் நிலத்திலே யாங்கும் விவகாரத்தில் வேண்டுவது உலகம். அதனால இந்த உலகத்தில் நிலையான் உன் கண் பட்டால் நிலையாது. எனவே நிலையாது என்று நீ சொன்னாய், இப்பொழுது இறைவன் இந்த நிலையில் அவன் மாறுகிறான் என்றால் அறிகின்ற பொருளுக்கு அவன் காரணமாயிருக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு தத்துவத்தை சொல்றான். தத்துவம் கொஞ்சம் இந்த இடங்களில் இந்த நாலாவது கருத்துக்கு பிழை தரும். விவகாரத்தில் வேண்டுவது உலகம், பரமார்த்தத்தில் பகரம் பகராம் எண்ணில் பரத்து உள்ளதே இவையும் பரமார்த்தம் பரத்திலதே ஒளி முன்பகன் மாற்றம் அதன் முதல் இது என உதவுக. அன்றியும் விவரிக்குங்கால் திகழ் பரமார்த்த நிலை அது தெரிவில் இது நீயே தெரியாது ஆயின் அதுவும் தெரியாது. உரையார் அளவையும் ஒழிந்தனை அன்றே அளவை காண்டல் கருதல் உரையன உளது அவை மூன்றின் மொழிவழி நுழையும் நீன் பிரமேயம் என்பது ஆம் பொருள். இதுவரை ஒரு தத்துவத்தை நமக்கு ஆசிரியர் குறிப்பிடுகிறார். இதை பற்றி மற்றவர்கள் சொல்லுகிற பொழுது நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார். நான் அந்த உரையை படிச்சுட்டு விளக்கட்டேன். ஏன்னா உரை எதற்காக படிக்கிறேன்னா தத்துவத்தில் சில விளக்கங்கள் சிவஞான மாபாடியம் போல உரை நிலையிலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். விவகார நிலையில் உலகம் உள்ளது என்று கொள்வோம். பரமார்த்த நிலையில் உலகம் இன்றி கொள்வோம் எனில் பிரமத்திலிருந்து தோன்றி உலகம் பரமார்த்தத்தின் உள்ளதே என்று கொள்ள வேண்டும். அதாவது உலகம் இருக்கு, அதாவது இறைவன் உலகமாக தோன்றியிருக்கிறான். அதாவது உடம்பு உண்ட ஜடப்பொருள் இறைவன் அறிவுடைய பொருள் மாயாவதியின் மதம். உலகம் அறிவுடைய பொருள், அதாவது இறைவன் அறிவுடைய பொருள், அவன் அறிவற்ற பொருளாக காட்டுகிறான். அதான உலகம் அறிவற்ற பொருள் எவையும் தாமாக காட்டுகிறான். இந்த உலகத்துலதான் தனுகரண புவன். எனவே இவையாக அறிவுடைய ஒருவன் அறிவற்ற பொருளாக காட்சி தருகிறான். நாம் அதனை இறைவன் என்று அறியாது மயக்க நிலையில் உலகம் என்று அறிகிறோம். இது மாயையினுடைய மாயாவாதியினுடைய கருத்து. இப்ப விவகாரம் படி ஒரு விவகாரம் படிப்பார் அது ஒரு விரிவு நிலையில் ஆராய்ந்து பார்ப்போம் என்றார். உலகம் உள்ளது என்று கொள்வோம், உலகம் இருக்கு. அப்ப அவனை பார்த்தேன், ஏன்னா அவன் உலகம் இல்லைங்கிறான். அவன் என்ன சொன்னான், உலகம்னு ஒண்ணு இல்ல, இறைவன் தான் உலகமாக மயங்கி தெரிகிறான். உலகம் உள்ளது என்று கொள்வோம். பரமார்த்திக நிலையில் உலகம் என்று கொள்ளுவோம் எனில் பிரமத்திலிருந்து தோன்றிய உலகம் பரமார்த்தத்தின் உள்ளதாக கொள்ள வேண்டும். இறைவன் இந்த உலகத்தை தானாக படைத்தான் என்றால் இதே உலகம் பரமார்த்த நிலையில் இருக்கிற இறைவனும் இறைவனிடத்திலும் இருக்க வேண்டும். என அதே இறைவன் தான் இங்கே இந்த உலகத்துல உலகத்தை படைச்சிருக்கிறான். அப்ப இதே படைச்ச அளவு அவன் இருக்கிற இடத்திலும் இருக்கணுமா வேண்டாமா? பரமார்த்தத்திலும் இருக்க வேண்டும் என கொள்ள வேண்டும். பரமார்த்தனை உலகம் இல்லை என்று கொள்வோம் எனில் அப்படி இல்லை, அங்க உலகம் இல்லை, இங்க மட்டும்தான் உலகம், அங்க உலகம் இல்லை. இங்க இருக்கிற நான் தான் அங்கே இருக்கேன், இங்க இருக்கிற எனக்கு என்ன பண்பு இருக்கோ அது அங்க இருக்குன்னு சொல்லணுமா வேண்டாமா? சொல்லணும். ஆனா நீ என்ன சொல்ற, இங்கு ரெண்டாக இருந்தவன் அங்கு ஒன்றாக ஆகுறான்னு சொல்ற. அப்ப பரமார்த்தத்தில் உலகம் இல்லை என்று கொள்வோம் எனில் பிரமத்திலிருந்து தோன்றிய உலகம் பரமார்த்தம் உள்ளதே என்று கொள்ள வேண்டும். பரமார்த்தத்தில் இல்லை என்றால் நீ முன் கூறிய கொள்கையை மாற்றிக்கொள்க. அல்லாமலும் உலகிற்கு முதல் காரணம் எது என்ற கேள்விக்கு விடை தருக. நல்ல கேள்வியை கேட்கிற, விவகாரம் பண்ணி பார்ப்போம்ப்பா. இப்ப அந்த அமைப்பு இல்ல, இங்க வந்துச்சுங்கிற. அப்ப இங்க வந்துச்சுன்னு சொன்னா எதையாவது வச்சுதானே உருவாக்கணும் சார். ஒருத்தனுக்கு ஒரு பண்புன்னு சொன்னா எங்க இருந்தாலும் அவனுடைய பண்பு இருக்கணுமா இல்லையா? இவன் குணத்தை மாத்தவே முடியாது, எங்கு போனாலும் வெட்டி விட்டுட்டே இருப்பான்னா வெட்டி விட்டுட்டுதான் இருப்பான். அது எதிலாவது ஒரு குறைய சொல்லுவான், அவன் குணத்தை மாத்த முடியாது. அது போல ஒருவனுக்கு இங்கே இருக்கிற குணம் என்று சொன்னால் அங்கேயும் வேணுமா இல்லையா? அங்க இல்ல அப்படின்னு சொன்னா அப்ப இங்க மட்டும்தான் இருக்குன்னு சொன்னா இங்க மட்டும் இருப்பதற்கு இவன் தோற்றிக் கொள்வதற்கு ஏதேனும் ஒரு மூலகாரணம் வேணுமா இல்லையா? நாம் அதனாலதான் மூல காரணம் மண் என்று சொல்லணும், அதைத்தான் மாயை என்று சொல்லணும். இறைவன் இங்கே வருகிறான், இறைவனுக்கு அந்த உயிர்களுடைய தொடர்பு கிடையாது. எங்க? அவன் தனித்த உலகத்தில். இங்கே வருகிற பொழுது உயிருடைய தொடர்பு வருது. எப்படி உயிர் இருக்கிறதுனா, மாயை என்ற முதற் காரணத்தை பற்றி தனுகிற கோரபோகத்தை உருவாக்குறது. அப்ப இங்க வருகிற பொழுது அவனுக்கு ஒரு மூல காரணம், முதல் காரணம் மாயை என்பது உண்டாகிறது. எங்க? சைவத்தின்படி. மாயாவாதத்தின் நிலையில் இல்லை, பரமார்த்தம் இல்லை என்று நீ முதல் கூறிய கொள்கையை மாற்றிக்கொள்க, அல்லாமலும் உலகிற்கு முதல் காரணம் எது என்ற கேள்விக்கு விடை தருக. விவகாரிகளை உனக்கு அறியாமை உள்ளது, எனவே உனக்கு அறியாமை ஏதோ சொல்லணும் சொல்ற. இந்த ஒருத்தர் வச்சுக்கிட்டு அது கேட்ட மாதிரி சொல்லிட்டு இருக்க, அந்த அறியாமை எதிலிருந்து வந்தது என்பதையும் நீ கூற வேண்டும். எனக்கு தெரியாது, நான் மயங்கி அறிகிறேன் என்று சொல்கிறாய். அப்ப மயங்கினா உன்கிட்ட அறியாமைன்னு அர்த்தம். சரி, இறைவன் வந்தான், இங்க என்னுடைய உடம்பாக படைத்தான், அது எனக்கு மாயை, அது மாயாவாதம், நான் மயங்கி அறிகிறேன். அப்ப மயங்கி அறிகிறேன்னா உண்மையை என்னால அறிய முடியலேன்னு அர்த்தம். அப்ப அறியாமை எனக்கு வந்தது. அந்த உயிரான உனக்கு அறியாமை வந்ததுன்னா எங்க இருந்து வந்துச்சு? நீனா இல்லையே, நீனா உனக்கு இறைவன் தானே நீ? நான் இறைவனாக இருக்கிறேன்னா, இந்த இறைவனாக மாறி இருக்கிற உலகத்தை என்னால அறிய முடியல, நான் மயங்கி இருக்கேன்னா அப்ப அறியாமை இருக்குன்னு ஒத்துக்க. அறியாமை எங்க இருந்து வந்துச்சு? இதுதான் விவகாரம். என்ன அழகா சொல்லணும், விவகாரம் தான், விவகாரமா பேசுறான் பாருங்க. விவகாரமா பேசினான், கல்யாணத்தை டொம் டொம் கட்டி மாப்பிள்ள நிறுத்துறான் போட்டவன். ஏன்னா அவன் பேர் விவகாரம் வேலிச்சான். விவகாரம் பண்றது அவன் வேலை நிறுத்துறான். மாப்பிள்ளைக்கு அப்பா, மாப்பிள்ளைக்கு சித்தப்பா ஓடி வந்தார். என்னங்க ஏன்? கல்யாண அழைப்பு எடுத்துட்டு வா. கல்யாண அழைப்பு, பொண்ணு பேர் போட்டிருக்கா? ஆமா, சாந்தி. அதுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்கு? லேட் பரஞ்சோதியின் மகள் சாந்தின்னு போட்டு. இப்ப மாப்பிள்ள பேர் என்ன? சாமிநாத். சாமி நான் என்ன போட்டு, என்ன போட்டு என் மகன் போட்டு? ஏண்டா ஒன்ன போட்டு உன் மகன் போட்டுக்கிறான், ஒன்ன பெற்ற அம்மனுக்கு அப்பனுக்கு மாத்திரம் லேட்டுன்னு ஒரு பட்டத்தை கொடுத்துருக்கான். லேட்டுன்னு உனக்கு அவனுக்கு பட்டம், அவ அப்பனுக்கு மட்டும் லேட் பரஞ்சோதி சாந்தின்னு. உன் பேர் சும்மா போட்டுட்டானே, திருமுகன் இன்னார் ஊரை சார்ந்த திருமுகன் போட்டுட்டானே, உனக்கு ஏண்டா போடல? நிறுத்துறா கல்யாணத்தை. அதுவும் பொண்ணுக்கு அப்பயும் செத்து போனேன், அதனால லேட்டும் போட்டேன். இவன் மாப்பிள்ளைக்கு அப்பயும் இருக்கிறேன், அவனு லேட்டு எப்படி போடுவேன்? விவகாரம் பண்றேன், அவனுக்கு லேட்டு போட்டுருக்கு, இங்க லேட்டு போடல. ஏதாவது உன்னை சொல்லணும்னு சொல்லி நிறுத்துறவன் இருக்கான் பாருங்க. அதுல இவன் அட லேட்டுன்னா அவன் செத்து போன, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. லேட்டுன்னா லேட்டு இப்ப எங்க இதுல ரிக் ரிச்சுக்காரு சொல்றான்ல, ரிக் அப்படிங்கிறான், லயன் அப்படிங்கிறான். லயன் சொன்னா சிங்கமா? லயன் சொன்ன இன்ஜினியர். அப்ப இன்ஜினியர் பட்டம் மறுத்தான், லேட்டு பட்டம். அப்ப இவனுக்கு லேட்டு தாத்தா பேரை போட்டு பேரன் ஏன் போடல? நிறுத்துறா கல்யாணத்தை. அப்ப விவாதம் விவாதம் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். நீ இங்கதான் அவன் உடம்போடு இருக்கிறான்னா அந்த உடம்பு இல்லையா அவனுக்கு? இல்ல வச்சுக்கோ. அப்ப பண்பிலே அவன் மாறுபட்டவனாக இருக்கிறான். அப்ப இங்க மட்டும் உடம்பாக அவன் மாறுவதற்கு எதற்கு முதல் காரணம் நீ சொல்ல வேண்டும்? முதல் காரணம் உன்னால் சொல்ல முடியல. அப்ப அது என்னால சொல்ல முடியல, அவன் எப்படி மாறினான்னு எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னு அறியாம தான் சொன்னா, உன்னுடைய அறியாமல் உனக்கு எப்படி வந்துச்சு? உன்ட்டான சாமி இருக்காரு, சாமி தான் அறிவுடையராச்சு. இந்த அறிவுடையர் சாமியாக இருக்கிற நீ அந்த அறிவத்தை ஜடப்பொருளாக இருக்கிறது எப்படி மாறினான்னு உனக்கு சொல்ல தெரியுனா உன்னுடைய அறியாமை எங்கிருந்து? இதுதான் விளக்கம். நீ அறியாமையும் பிரம்மத்திலிருந்து வந்தது என்று கூறின். இல்ல, எனக்கும் அறியாமை வந்தது பிரம்மம் தான். பிரம்ம இங்க அறியாமையாக இருக்கிற பிரம்மை பிரம்மம் அப்படின்னா, அறிவுடைய பொருள் அறியாமை எவ்வாறு தரும்? அறிவுடைய பொருள் அறியாமையை எப்படி தரும்? இவ்வாறு கூறினால் பிரம்மப்பொருள் அறிவே வடிவானது என்னும் கருத்துக்கு முரண்பாடு ஏற்படும். எனவே விவாதம் பண்ணுனா அறிவு பொருள் அறியாத பொருளை அறியாத பொருளாக மாறிற்று என்று சொன்னால் இப்படியெல்லாம் விதக்கம் பண்ணி கொண்டிருக்கலாம். இது நாலாவது காரணம். விவகாரத்தில் வேண்டுவது உலகம், பரமார்த்தத்தில் பகராம் எண்ணீர். வேண்டுது உலகம், உலகம் பரமார்த்தத்தில் பகராம் எண்ணீர். பரத்து உள்ளதே இவையும் பரமார்த்தம், பரத்து இளதே ஒளி முன் பகர், மாற்றம் அதன் முதல் இது என உதவுக. அன்றியும் விவரிக்கும் கால் திகழ் பரமார்த்த நிலை அதை தெரிவின் இது நீ ஏ தெரியாது ஆயின் அதுவும் தெரியாது உரையார் அளவியும் ஒளிந்தனை அன்றே. அளவை காண்டல் கருதல் உரையென உளது அளவை அவை மூன்றில் மொழிவழி நுழையும். எனவே ஏதேனும் ஒன்றை அனும காண்டல் உரையாக வைத்து காட்சி அனுமானம் கருதல் அனுமானம் என்ற உரை அனுமானம் என்ற நிலையில் நீ சொல்ல வேண்டும். என் பிரமேயம் என்பது எம் கொள் உன்னுடைய இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதை நீ சொல்ல வேண்டும் என்று மாயாவாதியின் கருத்துக்கள் பலவற்றை மறுப்பதில் முதல் ஒரு ஐந்து கருத்து நான்கு கருத்துக்களை நாம் பார்த்திருக்கிறோம். எஞ்சிய கருத்துக்களை பின்னால் வாய்ப்பு நேரிடுகிற வாய்ப்பில் நாம் காண்போம் என்று சொல்லி இதுவரை நான்கு வகுப்புகளில் அஞ்சு வகுப்புகளில் சங்கற்ப நிராகரணம் என்பது பதினான்கு சாஸ்திரங்களில் குறிப்பிடத்தக்க நூல். நிறைவு நூலாக இருந்தாலும் இதன் அடிப்படையில் தான் நாம் காலத்தை கணக்கிடுகிறோம். முப்பொருளை ஏற்றுக்கொள்வது சைவத்தின் கடமை. அந்த சைவத்தின் கடமையை நிலைநாட்டுவதற்காக ஆறு அகச்சமயத்தாரையும் ஒரு புறச்சமயத்தாரையும் அங்கே முன்னிறுத்தி அவர்கள் மூலமாக முப்பொருள் உண்மையை நாம் உணர வேண்டும் என்பதற்காக இறைவனுடைய தன்மை என்பதை குறிப்பிட வைத்து இறைவன் எப்படியெல்லாம் இருக்கிறான் என்பதை ஏழு சமயவாதிகள் மூலமாக கூற வைத்து இறை நம்பிக்கை நமக்கு வேண்டும், அதன் மூலமாக உயிரையும் பாசப்பொருளையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதை கூறுவதுதான் சங்கற்ப நிராகரணம். இதில் எப்படி வாதங்கள் தர்க்கங்களை வாதம் செய்யலாம் என்பதை உமாபதி சிவம் தன்னுடைய வாதத்தன்மையை எடுத்துக்காட்டியிருக்கிறார். இதில் முதலில் மாயாவாதி என்பவன் இறைவன் மட்டும்தான் உள்பொருள், மற்றவையெல்லாம் அவனாக காட்சி தருவதுதான் என்று சொல்கிற மாயாவாதி கொள்கைகளை அவற்றுடைய மறுப்பாக ஐக்கியவாதி மறுக்கின்ற செய்தியையும் குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை ஐந்து வகுப்புகளில் எனக்கு இறையருள் காட்டிய வழியில் என் அனுபவ நிலையில் உங்கள் அனைவருக்கும் கூறியிருக்கிறேன். இந்த வாய்ப்பை தந்த இறையருளுக்கு நன்றி கூறுவதோடு நீங்களும் வாழ்வாங்கு வாழ எல்லாமல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.